అయ్యా దేవనీ, సర్వవల్ల దేవనీ, శరణమయ్యా దేవనీ, సర్వవల్ల దేవనీ. పాపం తీర జీవన్ విట్ట జీవనుల్ల దేవనీ,
జీవనుల్ల దేవనీ.
యేసువే
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேத புஸ்தகம் உங்கள் அருகிலே இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து அதை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே பாருக்கை குறித்து பார்க்கிறோம். பாருக் எரேமியாவிற்கு மிகவும் நெருங்கிய நண்பர். எரேமியாவிற்கு அனைத்து காரியங்களிலேயும் உதவி செய்தவர். எரேமியா சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை சுருளிலே எழுதியது இந்த பாருக் தான். இந்த சுருள்தான் யோயாக்கீமிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவன் இந்த சுருளை கத்தியால் கிழித்து தீயிலே வீசி எரிந்ததை எரேமியா 36 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அதேபோல எரேமியா சிறையில் இருந்து கொண்டு ஆனதோத்தில் ஒரு நிலத்தை வாங்கிய போதும் பாருக்கே எரேமியாவிற்காக எல்லா பணிகளையும் செய்து கொடுத்தார். எரேமியா 32 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல நிலம் வாங்குவதற்குரிய எல்லா முக்கியமான பணிகளையும் பத்திரம் கையெழுத்திடப்படவும் தேவையான வேலைகளை செய்து கொடுத்தது இந்த பாருக் தான். இறுதியாக எரேமியா 43 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் பார்த்தது போல பாருக் எரேமியாவுடன் கூட எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். நாம் இந்த எரேமியா 45 அதிகாரத்திலே பார்க்கின்ற தீர்க்க தரிசனங்கள் யோயாக்கீமின் ஆட்சியின் போது கொடுக்கப்பட்டவை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த எரேமியா புத்தகம் கால வரிசைப்படி தொகுத்து எழுதப்படவில்லை, அமைக்கப்படவில்லை. இந்த தீர்க்க தரிசனங்கள் யோயாக்கீமின் காலத்திலே கொடுக்கப்பட்டாலும் இங்கே எழுதப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதிலும் ஒரு காரணம் இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். இங்கே எழுதப்பட்டுள்ளது பாருக்கிற்கு உற்சாகமூட்டுவதாகவும் இருக்கும். அதாவது பாருக்கை போன்ற உண்மையான நண்பர்களுக்கு உற்சாகமூட்டும். எரேமியாவுடன் நீ சேர்ந்திருப்பதால் உனக்கு என்ன நடக்கும் என்று தேவன் அவனுக்கு முன்னறிவித்திருந்தார். அவன் யூதாவிலே மீந்திருந்தவர்களோடு எகிப்திற்கு செல்ல கட்டாயப்படுத்தப்படும் பொழுது இந்த வார்த்தைகள் அவனுக்கு உற்சாகமூட்டுகின்றவையாக இருந்திருக்க வேண்டும். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இழைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். யோயாக்கீமின் ஆட்சியின் போது காரியங்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சிகள் அதனைவிட மோசமானவை. யோயாக்கீமின் ஆட்சி காலத்திற்கு முன்பே மிகவும் கேடான சூழ்நிலைகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இப்பொழுது எரேமியா 45 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் மோசமானதாக போய்கொண்டிருந்தாலும் தேவனே இவற்றை எல்லாம் செய்கிறார் என்பதை பாருக் உணர வேண்டும் என தேவன் விரும்பினார். யூதா தேசத்திற்கு நடந்தவற்றிற்கும் இனி நடக்கப் போகின்ற காரியங்களுக்கும் தேவனே பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆகவே பாருக் அந்த காரியங்களோடு இணைந்து செல்ல முடியும். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றன. இப்பொழுது எரேமியா 45 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடனே சொல் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் பாருக் இளைஞனாக இருந்தபோது கொடுக்கப்பட்டது. யூதா தேசத்தின் மோசமான வரலாற்றிலே சூழ்நிலையிலே அவனுக்கு என்று பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்று தேவன் கூறினார். பெரிய காரியங்களை இப்பொழுது செய்ய நினைக்காதே என்கிறார். அவன் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் தேவன் அவனை பாதுகாப்பதனாலே அவன் பாதுகாப்பாகவே வாழ்வான் என்று தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது எரேமியாவும் பாருக்கும் எகிப்திலே வயதானவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களான அவர்கள் அமர்ந்து தேசத்தின் நிகழ்ச்சிகளை திரும்பி பார்க்கிறார்கள். முன்பு நடந்த எல்லா ஆபத்தான நிகழ்ச்சியின் மத்தியிலும் பயங்கரமான காலகட்டத்திலும் தேவன் எவ்வளவு அற்புதமாக தங்களை காத்துக்கொண்டார் என்பதை நினைத்து தேவனை துதித்திருப்பார்கள். இப்பொழுது நாம் எரேமியா 46 அதிகாரத்தையும் பார்ப்போம். எரேமியா இப்பொழுது எகிப்திலே இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாத மீதியான ஜனங்களால் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை எகிப்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த வேளையில் அதனை சுற்றியுள்ள தேசத்திற்கு எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த ஜனங்களிடம் எகிப்திற்கு என்ன நடக்கும் என்று தேவன் கூறுகிறதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். யூதாவிலே மீதியாயிருந்த ஜனங்கள் எகிப்தில் சமாதானமும் செழிப்பும் கிடைக்கும் என்று கருதி அங்கே போய் குடியிருந்தார்கள். இவர்களை பார்த்து தேவன், உங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன், எகிப்திற்கு நேராக நேபுகாத்நேச்சார் வந்து போர் புரிந்து எகிப்தையும் கைப்பற்றுவான், அப்பொழுது எகிப்திலே கிடைக்கும் என்று நீங்கள் நம்பின சமாதானம் செழிப்பு என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் முதல் 5 வசனங்களை சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐபிராத்து நதி அண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் ராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள், குதிரை வீரரே குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தை நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்வதென்ன, எகிப்து ராணுவம் எத்தனை ஆயத்தப்பட்டாலும் அது முறிந்து போக போகிறது. கவனிங்கள், 6 வசனம் முதல் வாசிக்கிறேன். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம், வடக்கே ஐபிராத்து நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள், பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார், அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார், எகிப்தியனே பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான், நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். இப்பொழுது வசனம் 17 பாருங்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். அதாவது பார்வோனை அவர்கள் இனியும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது, எகிப்து தோற்கடிக்கப்பட போகிறது. வசனம் 19, எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து, நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் நம்பிக்கை வைத்ததின் மூலம் மீதியாயிருந்த ஜனங்கள் பெரிய தவறை செய்துவிட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் ஒரு ஆறுதலான செய்தியை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 46 அதிகாரம் 27-28 வசனங்கள். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன், அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். நீங்கள் இந்த 2 வசனங்களையும் வாசித்த பின் நீங்கள் வேதத்தை அப்படியே விசுவாசிப்பீர்களானால் தேவன் இஸ்ரவேலை கைவிட்டு விடவில்லை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். அவர் அவர்களை தண்டிப்பார், ஆனால் அவர்களை நிர்மூலமாக்குவதில்லை. ரோமர் 11 அதிகாரம் 1 வசனத்திலே இந்த விதமான ஒரு கேள்வியை இந்த கேள்விக்கு பதிலாக காண்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? இல்லையே. நீங்கள் அவருடைய வார்த்தையை முற்றிலும் விசுவாசிப்பீர்களானால் இதையும் ஏற்றுக்கொள்வீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47 அதிகாரத்திற்கு வரும்பொழுது பெலிஸ்திய தேசத்திற்கு எதிரான எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். யூதாவிலே மீதியாயிருந்த கொஞ்சமான ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்தையும் நோக்கி பார்க்கிறார்கள். இங்கே போகலாமா, அங்கே அடைக்கலம் கிடைக்காதா என்று நாடினார்கள். தேவனை நாடுவதை விட மற்றெல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அவ்வாறு அவர்கள் தேசங்களை நாடும் பொழுது அநேக நாடுகள் அவர்களுக்கு எதிரி நாடுகளாக இருக்க கண்டார்கள். ஆகவே பெலிஸ்தியர்களிடம் அடைக்கலம் தேடலாமா என்றால் அதுவும் கைப்பற்றப்பட போகிறது என்பதே பதிலாக வந்தது. எரேமியா 48 அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது அங்கே மோவாப் தேசத்தை குறித்து பார்க்கிறோம். மோவாப் ஒரு தேசமாக இல்லாதபடி ஆகிவிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 48 அதிகாரம் 42 வசனத்தை பாருங்கள். எரேமியா 48:42, மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அளிக்கப்படும். ஜோர்டானில் இருக்கிற ஹாஸ்ஹிமைட் என்றதொரு ராஜ்யம் முன்பிருந்த மோவாப் தேசத்தின் அமைவிடத்திலேயே அமைந்திருக்கிறது. தேவன் மோவாப் தேசத்தை கைவிடவில்லை. இன்று அவர்கள் எந்த பகுதியிலே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடியவில்லை. ஆனாலும் வேதம் அவர்களை குறித்து இறுதி கால நிகழ்ச்சியை எல்லாம் கூறுகிறது. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48 அதிகாரம் 47 வசனம், ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது. தேவன் கடைசி நாட்களிலே மோவாபின் சிறையிருப்பையும் திருப்புவார். ஆகவே மோவாப் 1000 வருட அரசாட்சியிலே நுழையும் என்பது தெளிவாகிறது. அதேவேளையில் எரேமியாவின் நாட்களில் அவர்கள் மோவாபிற்கு செல்ல வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம். அங்கே செல்வதனாலே அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படப் போவதில்லை. அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என்பதை நாம் அறிகிறோம். தொடர்ந்து எரேமியா 49 அதிகாரத்திற்கு வருவோம் என்றால், ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல யூதாவிலே இருந்த மீதியான ஜனங்கள் எகிப்திற்கு சென்றதனால் பெரிய தவறை இழைத்து விட்டார்கள். தேவன் கூறியதற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எதிர்த்து செயல்பட்டு அங்கே சென்றார்கள். யூதாவிலே நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது யாருமே தேசத்தை கைப்பற்றும்படி வரப்போகிறதில்லை. ஏனென்றால் யூதாவிலே உள்ள நகரங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன. அங்கே சாம்பலை தவிர வேறு ஒன்றுமில்லை. யூதாவிலே மீதியாயிருந்தவர்கள் அங்கே தங்கியிருந்திருக்க வேண்டும். அவ்வாறு தங்கியிருந்திருந்தால் தங்களுடைய நகரத்தை கட்டியிருந்திருக்கலாம். மாறாக அவர்கள் எகிப்திற்கு ஓடிப்போனார்கள். ஆனால் எகிப்துதான் நேபுகாத் நேச்சாரின் அடுத்த படையெடுப்பின் இடம் என்று தேவனுக்கு தெரியும். தேவனே அதை செய்யப்போகிறார். அவ்வாறு அவன் எகிப்தை பிடிக்கும் பொழுது அவன் அந்த ஜனங்களை இரண்டாவது முறை சிறைப்படுத்தி செல்லப்போகிறான். அவர்கள் மீண்டும் பிடிக்கப்பட்டு மீண்டும் துன்புறப்போகிறார்கள். யூதா மக்கள் எருசலேமை விட்டு ஓடும்பொழுது போரிலிருந்து தப்பித்து ஓடுவதாக எண்ணினார்கள். நல்ல செழிமையும் பாதுகாப்பும் வயிறார உண்ண உணவும் உள்ள ஒரு தேசமே எகிப்து என்று கருதிதான் அங்கே ஓடினார்கள். அருமையானவர்களே, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் போன்றவை தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தை உடையதாக இல்லாமல் போகும்பொழுது, தேவனுடைய வேதம் நமக்கு வழிகாட்டியாக இல்லாமல் போகும்பொழுது நாம் வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடைவோம். இதனால் சமாதானமோ செழிப்போ இல்லாமல் போய்விடும். உலக வரலாற்றிலேயே இந்த காரியத்தை நீங்கள் காண முடியும். நாம் வரலாற்றை செவிகொடுத்து கேட்க விரும்பினால் அது நமக்கு வெளிப்படுத்தும். இந்த அதிகாரத்திலும் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 49 அதிகாரம் 1 வசனம் முதல், அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்னியால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கேயும் இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக சுதந்திரிக்கப்படும் என்பதை கர்த்தர் கூறுகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து 3 வசனம் முதல் பார்த்தால், எஸ்போனை குறித்து அவர் சொல்கிறார். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்திகளே, ஓலமிடுங்கள், இரட்டை உடுத்திக் கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்களை பற்றி பெருமை பாராட்டுவானேன்? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய முடிவு இப்படிப்பட்டதாய்தான் இருக்கிறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றே வேதவசனம் சொல்லுகிறது. யூதா தேசத்திலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் மீதியாயிருப்பவர்கள் அம்மோன் தேசத்தையும் அடைக்கலத்திற்காக நோக்கி பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இதுவும் அழிக்கப்பட போகிறது. இன்றைய நாட்களிலே அம்மோன் என்னும் தேசம் கிடையாது. ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் தண்டித்தாலும் அவர் மனதுருக்கமுள்ளவர். அவர் மீண்டுமாக சேர்த்துக் கொள்ளுகிறவர். நம்முடைய வாழ்க்கையை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? அவர் அடிக்கடி கூறிய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, அல்லது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை அவர் அதிகமாய் நேசிப்பதனாலே நம்மை தண்டித்து நம்மை மீட்டுக் கொள்ள அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் யாராவது கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பினவர்களாக தொடர்ந்து அவரை நோக்கிச் செல்வோமா? அவரையே சார்ந்து கொள்வோம். அப்பொழுது அவருடைய நித்திய இளைப்பாதலை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வோம். ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, யூதா ஜனத்தை நீர் நேசித்த உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது எத்தனையோ முறை எத்தனையோ ஊழியக்காரர்களை கொண்டு நீர் அவர்களை எச்சரித்தீர். ஆனாலும் அதை குறித்து அவர்கள் எண்ணாமற் போனதினாலே அவர்களுக்கு தண்டனையை வருவித்தீர் ஐயா. ஆனாலும் மீண்டுமாக அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிச்சயமாய் நீர் எதை செய்வீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் யாராவது அப்படி சிறையிருப்பின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி உம்முடைய விடுதலை நேரத்திற்காக காத்திருந்து உம்மையை சார்ந்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய சித்தத்தை புரிந்து கீழ்ப்படியும் கிருபையை நீரே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது சோர்ந்து போய் பலன் இழந்து போய் நான் ஏன் வாழ வேண்டும் என்ற துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை ஒருமுறை கூட நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிப்பதன் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாவத்திலிருந்து நீர் எங்களுக்கு தருகிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அருமையான ஐயாவையும் அம்மாவையும் சின்ன தம்பி தங்கைமாரையும் கர்த்தாவே நீரே ஆசீர்வதியும் எப்பொழுதும் அவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாகவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் என்றென்றும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழ்கிறவர்களாகவும் நீரே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் மூலமாய் இன்றும் நீர் எங்களுக்கு தந்து வருகிற உம்முடைய மகத்துவமான செய்திகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை விளக்கி காண்பித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசும். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17.